வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றே அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். அப்துல் கலாம் அவர்களின் சிந்தனை துளிகள். காலத்தின் சுழற்சியில் மாற்றத்தை தவிர்க்க இயலாது. வெறுப்பதை விட்டுவிட்டு மன நிறைவோடு எதையும் ஏற்றுக்கொண்டால் வாழ்வை பிரகாசிக்க செய்ய முடியும். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை, நாங்கள் எல்லோரும் இறைவனின் படைப்பாவோம். எங்கள் உள்ளம் வைரத்தை காட்டிலும் உறுதி வாய்ந்தது. நாங்கள் வெற்றி அடைவோம், நாங்கள் வெற்றி அடைவோம். எங்கள் மனத்திடத்தால் இறைவன் அருள் இருக்கும் போது எங்களுக்கு என்ன பயம் என்பர். நெஞ்சில் உறுதியும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலட்சியம் இருந்தால் எல்லோரும் நிச்சயம் வெற்றி அடையலாம். வெற்றிக்கென வழிகள் பல வார்த்தைகளின் வசம் உள்ளது. அமைதியுடனும் நேர்மையுடனும் உங்களின் இப்போதைய கடமையை செய்து முடியுங்கள். நன்றி, வணக்கம்.
தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின் அதைவிடவானும் பூமியாவும் சிறியது. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடவான பூமியாவும் சிறியது. அடைப்போடு மெதுவா மெதுவா அழகே உன் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தானம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோல் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா. இமை போல் இரவும் பகலும் எனை காத்த கண்ணையே, உனதன்பு பார்த்த பின்பு அலைவிடவானம் பூமியாவும் சிறியது.
ஒரு பிள்ளை கருவில் கொண்டு, ஒரு பிள்ளை கையில் கொண்டு,
இலக்கிய சாரம் வழங்குபவர் வைத்திய கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஒரு நன்னறையிலிருந்து ஒரு பாட்டை விளக்கும் ஒரு கதையை கூறி அந்த பாட்டையும் உங்களுக்கு அளிக்கின்றோம். இந்த கதையை எழுதியவர் திருமதி பொன்னம்மாள் அவர்கள். பாட்டை முதலில் கேளுங்கள். பிறர்க்கு உதவி செய்யார் பெரும் செல்வம், வேறு பிறர்க்கு உதவி செய்ய ஆக்குபவர் பேரா. பிறர்க்கு உதவி செய்ய கருங்கடல் நீர் சென்று புயன் முகந்து பொய்யா கொடுக்கும் பிறர்க்கு. அப்ப ஒருவருக்கு உதவி செய்யாதவர்களுடைய செல்வம் எப்படியாவது மற்றவர்களுக்கு உதவியாகும். உதாரணமாக பெரிய கடலில் உள்ள நீர் ஒருவரும் பயன்படுத்த முடியாது, ஆனால் அவை மேகங்களாக மாறி எல்லோருக்கும் மழையாக கொடுக்கும். அந்த பாட்டை மீண்டும் கேளுங்கள். பிறர்க்கு உதவி செய்யார் பெரும் செல்வம், வேறு பிறர்க்கு உதவி ஆக்குபவர் பேராம். பிறர்க்கு உதவி செய்யா கருங்கடல் நீர் சென்று புயன் முகந்து பெய்யா கொடுக்கும் பிறர்க்கு. கதையின் பெயர் ஜம்புலிங்கம், எழுதியவர் பொன்னம்மாள். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஜம்புலிங்கம் மிகப்பெரிய கொள்ளைக்காரர், ஆனால் ஏழைகளின் தோழர். அங்கே பெரிய பணக்காரர் சாமி தேவர், அவரிடம் ஏராளமான பணியாட்கள். ஒருமுறை பானம் பொய்த்து பூமி வறண்டது. தேவர் நிலத்திலே பிரமாண்டமான கிணறு, அது எக்காலத்திலும் பற்றுவதே இல்லை. அதனால் தேவர் நிலம் மட்டும் பச்சை பசையல் என்று இருந்தது. அறுவடை நேரம் வந்தது, நல்ல விளைச்சல். கூலி ஆட்கள் பணத்திற்கு பதிலாக நெல்லை தர வேண்டினர். அவரோ பணமாகத்தான் தர முடியும் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டார். அந்த கிராமமே பசித்திருக்கும் போது வீட்டில் நெற்களஞ்சியமாக குவித்திருந்தார் பண்ணையார். அவர் கல்யாணம் கருமாதி என்று யார் வந்து கேட்டாலும் உதவுவதில்லை. ஏனென்றால் அவருடைய கஞ்சத்தனம். ஜம்புலிங்கத்துக்கு இந்த செய்தி எட்டியது. தன் ஆட்களோடு பண்ணையார் வீட்டை முற்றுகையிட்டார். களஞ்சியங்களை சூறையாடினான். கிராமத்து ஜனங்களுக்கும் ஏழை எளியவர்களும் வாரி வழங்கினார். பண்ணையார் கொதித்தார். ஜம்புலிங்கத்தை தேடி வந்தார். ஜம்பு, அறுவடை அன்றே உனக்கென்று 2 மூட்டை நெல் வயலில் விட்டுவிட்டு வந்தேனே, அப்படி இருந்தும் இப்படி அக்கிரமம் செய்யலாமா? இது நீதியா என்று பொங்கினார். ஜம்புலிங்கம் அமைதியாக, பண்ணையார், உமக்கு அடுத்த அறுவடை வரை சாப்பிட நெல் விட்டு வைத்திருக்கிறேன். நான் கொள்ளைக்காரன் ஆனதே வயிற்றுக்கில்லாத கொடுமையில்தான். சொத்து சேர்த்து பணக்காரனாக வரவல்ல. இல்லாமையை கண்டு என்னால் சகிக்க முடியாது. நானும் என்னை சேர்ந்தவர்களும் மட்டும் சுகப்பட்டால் போதும் என்று நினைக்கும் சுயநலக்காரன் அல்ல நான். அது இந்த வட்டாரத்துக்கே தெரியும். சமுத்திரத்திலே ஏகப்பட்ட தண்ணீர் எத்தனை எடுத்தாலும் குறையாது, ஆனால் அத்தனையும் உப்பு. விவசாயத்துக்கோ குளிக்கவோ குடிக்கவோ உதவாது. அதே மேகமடுத்து மழையாக தந்துவிட்டால் பூமி நனையும், ஆறு ஏரி குளம் நிறையும், எல்லோருக்கும் பயன்படும். உம்மிடமிருக்கும் நெற்களஞ்சியம் கடல் நீர், அது ஜனங்களுக்கு பயன்பட நான் மேகமாக நின்றேன். உம்மால் ஆனதை பார்த்து கொள்ளும் என்றார். பண்ணையார் உண்மையை உணர்ந்து வெட்கி தலைகுனிந்தார். இது ஒரு அருமையான தத்துவத்தை இந்த கதை எடுத்து காட்டுகின்றது. நன்னறிந்த கதை பாட்டு. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி முடிவடைகின்றது. வணக்கம் நேயர்களே.
பனித்துளி அவளது குரலாகும்.
மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும். அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். அதை கொடுத்தால் உடலை எடுத்தே சென்று விட்டாள். ஓ, முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது மனமாகும், மார்கழி மாதத்து பனித்துளி அவளது குரலாகும். மகரந்த காட்டின் மான் குட்டி அவளது நடையாகும்.
அடுத்ததாக கேட்க இருப்பது
ஊரத் தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி
கேட்டியேடாப்பா. ஒரு பழமொழி இருக்குது தெரியுமே, அந்த காலத்துல சொல்லுவாங்க இந்த கதைக்கிறத பற்றி. பகலில பக்கம் பார்த்து கதை, இரவில அதையும் செய்யாது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? பகல்ல ஆட்கள் பக்கத்துல பக்கத்துல எல்லாம் நடந்து திரிவாங்கள், ஆறு போறா எவர் போறான்னு பார்த்து நாங்கள் கதையை சொல்லலாம். இப்ப சில கதையில் சொல்லக்கூடாது, சொல்லலாம். சரி, அப்ப இரவில் அதையும் சொல்லாத என்று சொல்லியிருக்காங்களே என்றால் ஆறு ஆறு எங்க எந்த பொந்துக்குள்ள எந்த மரத்தடியில எப்படி இருட்டுக்குள்ள நிப்பாங்களேன்னு சொல்ல தெரியாது. தப்பி தவறு ஏதாவது பிழையா நம்மட வாயில வந்துட்டால், ஐயோ கடவுளே, ஊரெல்லாம் பரவி இந்த பரமன் தான் சொல்லி போட்டான்னு சொல்லி பரப்பி விட்டுருவாங்க. போற வார இடங்களெல்லாம் நமக்கு அடிக்காத குறையா கேட்பாங்க. அதை விட இந்த பாட்டி வழிய கொஞ்சம் தண்ணி அடிக்கிட்டால், அச்சோ கடவுளே டாப்பா கேட்பான். சரியான கதை கதைப்பம் தவிர்க்க இல்லாம எல்லாத்தையும் கதைப்பம். எதை விடுறது, எதை கதைக்கிறது, எதை சொல்லாமல் மலப்புறது என்றெல்லாம் தெரியாமல் நல்லா போட்டு வாங்கிடுவோம். விழுஞ்சி அங்கால கதைகள் போய் திரும்ப சந்திக்கக்குள்ள நண்பர்களை பார்க்கக்குள்ளதான் நம்பா பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை, நீ அன்றைக்கு அப்படி கழிச்சு போட்டியன்னு சொன்னால் நமக்கு ஒன்றும் ஞாபகம் இருக்காது. இப்படிதான் அன்றைக்கு ஒரு பாட்டி இல்லை, போயிருந்துட்டேன் கனகாலம், விஸ்கி எல்லாம் வச்சிருந்தாங்களா அப்பா, வாய் ஊறிச்சு. சா, கனகாலம் விட்டுட்டேன், தொடக்கூடாதுன்னு நினைச்சுத்தான் விட்டேன் நான். பிறகு பார்த்தேன், அட இன்றைக்கு ஒரு நாளைக்கு எடுப்பமே என்று கொஞ்ச நாளை கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சொட்டு, அந்த உடம்புக்கு கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லுவாங்களோ, ஒரு சொட்டை எடுப்பம்னு சொல்லி ஒரு கொஞ்சம் விட்டு, கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக கோகோ குலாவையும் விட்டு எடுத்துட்டேன். அது குடிச்சு முடிய இன்னொரு தடவை எடுத்தால் என்னன்ற மாதிரி வந்துட்டு. சரி, அன்று அதை விட கொஞ்சம் கூட விட்டு கொக்கோ கோலாவையும் குறைஞ்சி விட்டு பழைய அளவுக்கு, முதல் எவ்வளவுக்கு எந்த அளவுக்கு கிளாஸ் எடுத்தனோ அந்த கிளாஸிற அளவில் இருந்து திரும்பவும் எடுத்த அதே அளவுக்கு எடுத்தேன். எப்படி, கொக்கோ கோலாவை குறைஞ்சி விசுகியாக கூட்டிட்டேன். முதல் விஸ்கியை குறைஞ்சி கொக்கோ கோலாவை கூட்டினேன், பிறகு கொக்கோ கோலாவை குறைஞ்சி விஸ்கியை கூட்டி விட்டுட்டேன். மனம் என்ன கேட்கவா போகுது, எடுத்து அடி அடி என்ன அடித்து போட்டு உளறி போட்டேன்டாப்பா. இங்கத்திய கதையில் அந்த கதையில் அந்த சங்கத்து கதையில் இந்த சங்கத்து கதையெல்லாம் கதைச்சிருக்கிறேன். ஏன்னா உளறி போட்டு கதைச்சிருக்கிறேன், கதைச்சதாமட்டு சொல்கிறாங்களே எனக்கு என்றால் ஒன்றும் விளங்குதில்லை. நான் கதைச்சனான்னு சொல்லி எனக்கே சந்தேகமாக கிடக்கு. நான் கதை அப்படி கதைக்கிற ஆள் இல்லை, ஆனால் கதைக்கு போட்டேன். அன்றைக்கு பிறகு கேட்குறாங்க, அம்மாக்கு தண்ணி அடித்தால் இதை செய்ய தெரியாது, பேசாமல் இருக்க தெரியாது. தண்ணி அடித்தவன் எவன் ஐயா, பேசாமல் இருக்கிறான், முழு பேரும் கதைக்கிறான். அந்த நேரத்திலானே எல்லா குற்றங்குறையும் வெளியில் வருகுது, வெளியில் தெரியுது, தைரியமாக கதைக்கலாம். அந்த தைரியத்திலாம் கதைச்சிருக்கணும் போல, நான் கதைச்சிருப்பேன். நான் கொஞ்சம் உளறுவாயந்தானே, சும்மா வாயை வச்சிருக்கலாமல் அன்றைக்கு பாட்டியில் போய் அந்த அதையும் போட்டுட்டு வீட்டை சணல் பேச்சு. உமக்கு போனால் பாட்டியில் இருந்து கதைச்சால் கதைச்சு போட்டு வர தெரியாது, இங்கே சொல்லிட்டு போகிறத ஒன்றும் செய்ய மாட்டேன், ஒன்றும் தொடமாட்டேன்ட்டு அங்கே போய் அள்ளி ஊற்றிருக்கிறேன்ட்டு சணல் பேச்சு. மனுஷி என்னதான் செய்கிறது, இதை வைக்காமல் விட்டாங்கள் என்றாலும் பரவாயில்ல, பாட்டி வழியை இதை வைக்கிறதுலானே நான் குடிக்க வேண்டியா கிடக்கு. அது சரி, நம்ம என்ன ஒரு ஒரு ஆளுக்காக அவங்க வைக்காம விடையலுமே, நாங்கள் தான் கட்டுப்பாடாக இருக்கணும். மற்றாக்கள் குடிக்க போட்டு கம்மன்னு தான் இருக்கிறாங்க, ஆனால் நமக்கு இது கெளி இல்லை பாருங்க. சாத்தியான தண்ணி அடி ஆடி 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 என்ன அடித்து போட்டு உருண்டு பிறண்டு கதைக்க வேண்டியா தான் கிடக்குது. ஆனால் கதைக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, அந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து முஸ்பாத்தி பண்ணுவாங்க, பிறகுதான் நீ பிரச்சனை தொடங்குது. அப்பா இதிலிருந்து தப்பு ஒன்று முண்டால் நான் முழுசாக விடலாம், நீ முந்தி எடுத்ததானே இப்ப கொஞ்சம் முடன்னு சொல்லி ஊதிய தந்துடுறாங்க. பாட்டியலுக்கு போகலுமா, போக ஆம்பளும் விடையலுமா, எல்லாரையும் சந்திக்கத்தான் வேணும். அந்த அளவு 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 என்றொன்று இருக்கல்லோ, அதை மீறக்கூடாது. அப்படி மீறினமோ இந்த நிலைதான் உங்களுக்கும் வரும். இந்த நிலை என்றால் தெரிந்தானே, ஊரில் பிறகு வீட்டிலையும் பேச்சு வாங்கணும், வெளியிலையும் பேச்சு வாங்கணும். அப்படி ஒரு நிலையை நான் ஏன் சுமக்கணும்? அந்த ஆக இப்ப நான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறேன். நீங்களும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்கோ. சரியே தம்பி, வேறனே.
அரும்புகள் 2017 தமிழ் பூங்காச்சிறார்களின் 15வது வருட கலை நிகழ்வில் கலந்து அவர்களை ஊக்குவிக்குமாறு நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலை உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது. நடைபெறும் இடம் மவுண்ட் அல்பர்ட் ஓ மெமோரியல் ஹால், காலம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2017 ஆண்டு, நேரம் பிற்பகல் 6 மணி. உங்கள் அனைவரையும் அரும்புகள் 2017 நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலையினர் அன்புடன் அழைக்கின்றார்கள். அரும்புகள் 2017 தமிழ் பூங்காச்சிறார்களின் 15வது வருட கலை நிகழ்வில் கலந்து அவர்களை ஊக்குவிக்குமாறு நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலை உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது. நடைபெறும் இடம் மவுண்ட் அல்பர்ட் ஓ மெமோரியல் ஹால். காலம் 9ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2017ஆம் ஆண்டு. நேரம் பிற்பகல் 6 மணி. உங்கள் அனைவரையும் அரும்புகள் 2017க்கு நியூசிலாந்து தமிழ் பூங்கா பாடசாலையினர் அன்புடன் அழைக்கின்றார்கள்.
ஒரு ப்ராப்ளம்னு வருதுன்னா எவ்வளவு பேர் ஓடி ஒளிகிறார்கள் தெரியுமா? ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியமே பல பேருக்கு கிடையாது. ஒரு பிரச்சனை வருகிற போது மனதை மட்டுமே பயன்படுத்தி கொண்டு அழுது கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு இருந்தா புத்திபூர்வமா யோசிப்பதற்கு நமக்கு கொடுத்த கொடையை நாம பயன்படுத்தாம போகிறோம்னு பொருள். நமக்கு ஒரு அறிவு கொடுத்திருக்கார் கடவுள், இந்த பிரச்சனையில இருந்து மீண்டு வரதுக்கு என்ன வழி அப்படின்னு. என்னுடைய நண்பருடைய அப்பா மகா புத்தசாலி ஒருத்தர், அவருடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு கடன் கொடுத்திருந்தார். யோசிக்கிறீங்களோ, புத்தசாலிங்கிறீங்க அப்புறம் கடன் கொடுத்தான்னு சொல்றீங்களே அப்படின்னு. புத்தசாலிகள் கடன் கொடுப்பார்களான்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. அவர் கொடுத்துட்டார். அவர் கொடுத்த போது எப்படி இருந்தாரோ தெரியல, அப்புறம் புத்தசாலி ஆயிட்டாரா நம்ம எனக்கு தெரியாது. அவரு உண்மையில புத்தசாலி, நாங்களாம் அவரை பார்த்து வியப்போம். 40,000 ரூபாய் கடன் கொடுத்திருந்தார் அவருடைய நண்பருக்கு. அவர் நண்பர் சுலபத்துல தரல, கடைசியா ஒரு நாள் 40,000 ரூபாய்க்கு செக் கொடுத்தார். ஓ, பேங்க்ல போய் வாங்கிக்கோ அப்படின்னு 40,000 ரூபாய் செக் கொடுத்தார். இவருக்கு ஒரு டவுட், இந்த செக்கை நேரா போட்டா ஒருவேளை பேலன்ஸ் இருக்கலாம் இல்லாம இருக்கலாம். இந்த பையன் ஒரு தைரியமா செக் கொடுக்கறானா அதுல ஏதோ ஒரு வம்பு இருக்கு. நேரா பேங்குக்கு போனார். என்ன கிளவர் பாருங்க, அவரு அந்த கிளார்க் கிட்ட வந்து ஒரு அது பேசுற முறைன்னு ஒண்ணு இருக்கு, தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ற மாதிரியே பேசினார். அதாவது ஒரு 40,000 ரூபாய் செக் கொடுத்திருக்காரு, அதை போட்டு ஒருவேளை அதுல பேலன்ஸ் எல்லாம் சரியா இல்லைன்னா அது கிரிமினல் கேஸா போயிடும், செக் கொடுத்துட்டு பணம் இல்லைங்கிற கேஸா போயிடும். அவனுக்கு ஃப்ரெண்ட் இல்லையா, மாட்டக்கூடாது இல்லையா, ஒரு ஆனா ஒரு மரியாதைக்கா கேட்டுக்கிறேன், அதுல அந்த பேலன்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு. அந்த கிளார்க் இவ்வளவு பவ்யமா இவர் கேட்டோடனே டக்குன்னு பார்த்துட்டு, இல்ல சார் 42,000 தான் சார் இருக்கு, 45,000 இல்லைன்ட்டு. 42,000 தான் இருக்கு, 45,000 ரூபாய் இல்ல. அப்ப அந்த செக் போட்டா பாஸ் ஆகுமா? ஆகாது. இவர் உடனே என்ன பண்ணார், சத்தம் படாம போய் 3,500 ரூபாய் எஸ்பி அக்கௌண்ட்ல இவரே கட்டினார். 3,500 ரூபாய கொண்டு போய் நேரா இவரே கட்டினார். கட்டிட்டு செக்க பிரசன்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வந்தார். ஏ, 42,000 ரூபாய்க்கு 45,000 42,000 வாங்கினாலே பெருசு இல்லையா? அப்புறம் அவன்கிட்ட எப்பாவது வாங்க முடியுமா? சத்தம் போடாம போய் ஒரு 3,500 ரூபாய் கட்டிட்டு கிளீனா இவர் பாட்டுக்கு 45,000 ரூபாய் செக்க பிரசன்ட் பண்ணி பணத்தை வாங்கிட்டு வழி வந்துட்டார். அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தா நம்ம கொடுத்த செக் ஒன்னும் ஆக போறதுல பணமே இருக்க போறதுல நினைச்சுக்கிட்டு இருந்தா அழகா அந்த படத்தோட வெளியே வந்துட்டார். அந்த நேரத்துல ஒரு முடிவு எடுக்கிறார் பாருங்க, அந்த நேரத்துல அதை எப்படி பயன்படுத்த வேணும்னு தெரிஞ்சு. இந்த பைய ஏமாத்திட்டானே, அயோக்கிய பைய, திருட்டு பைய, 42,000 ரூபாய் பேலன்ஸ் வச்சுக்கிட்டு 45,000 அவனை சபிக்கலாம், அவன் பரம்பரையை திட்டலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். அது உணர்ச்சி உள்ளவர்கள் செய்கிற காரியம். புத்திசாலி பழியிருந்து இல்ல, என்ன மேக்சிமம் யூஸ் பண்ண முடியுமோ அதை யூஸ் பண்ணிட்டு அப்படியே வெளியே வரதுக்கு, பிரச்சனை விட்டு வெளியே வரதுக்கான டெக்னிக்கை கத்துக்க வேண்டாமா? அப்போ ஒரு பிரச்சனை வருகிற போது உணர்ச்சி பூர்வமாக வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட அறிவு பூர்வமாக செயல்பட்டு அதிலிருந்து நாம் எப்படி வெளியே வருவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை